ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் மகாத்மாக்களுடையதான வாழ்க்கையில ஆச்சரியமா பலவிதமான காரியங்களை பண்றான். ஒவ்வொரு காரியத்தின் மூலமாகவும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும். மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் சொல்றவாளுக்கு ஒரு அனுகிரகம், மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் கேட்கிறவாளுக்கு ஒரு அனுகிரகம், மகாத்மாவுடைய சரித்திரங்கள்ல அந்த காலத்திலேயே வாழறவாளுக்கு ஒரு அனுகிரகம், மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை எழுதுறவாளுக்கு ஒரு அனுகிரகம், இப்படி பலவிதமான அனுகிரகங்கள் மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்னாலே அவர்களுடைய வாழ்க்கையினாலே கிடைக்கிறது. சுவாமி ராமானுஜ வைபவம், அவர் பல மகாத்மாக்களோட பழகிறார், பல மகாத்மாக்களுக்கு கைங்கரியம் பண்றார். கைங்கரியம் அப்படின்னா சேவை. அவ்வளவு அழகா சேவை பண்ணி ஒவ்வொரு மகாத்மாவிடத்திலும் ஒவ்வொரு விதமான ரகசியார்த்தங்களை வாங்கிக்கிறார். அவர் வாங்கின்றதுனாலேயே அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சது. இல்லாட்டிலாம் திருக்கோஷ்டியோர் நம்பி திருமாலை ஆண்டான் திருவரங்க பெருமாள் அறையர் இந்த மாதிரி கடினமான ஆச்சாரிய புருஷால் இடத்திலேருந்து நமக்கு பெரிய ரகசியங்கள்லாம் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ராமானுஜர் கருணாமூர்த்தியா இருந்ததுனாலே அவர் காரணம் கொண்டு நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அதனாலதான் அழகா திருவரங்க பெருமாள் அறையர் இடத்துல சரமோபாய நிர்ணயம் குருரேவ பரம்பிரம்ம குருதான் எல்லாம் அப்படின்ற ஒரு பெரிய ரகசியத்தை அழகா வாங்கிக்கிறார் ராமானுஜர். திருவரங்க பெருமாள் அறையரும் அவருக்கு லக்ஷ்மணமுனி அப்படின்னு ஒரு திருநாமத்தை கொடுத்து ஜோரா அவரை கொண்டாடுறார். சுவாமி ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்துல இருந்துண்டு அழகா ரங்கநாதனுடைய கைங்கரியத்தை பண்ணிண்டு வர பக்த ஜனங்களுக்கு பகவத் விஷயத்தை சொல்லிண்டு அதே சந்தர்ப்பங்கள்ல ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லாம் படிச்சுண்டு அதனுடைய அந்த பிரேம விஷயத்துல மயங்கிண்டு இப்படி ஆனந்தமா பூலோகத்துல வாழ்ந்துண்டு எல்லாரையும் வாழ வச்சிருந்தார். ஸ்ரீரங்கம் கோவில்ல நிறைய மாற்றங்கள் ராமானுஜர் தான் கொண்டு வந்தார். ஒரு காலத்துல ஸ்ரீரங்கம் கோவில்ல பாஞ்சரார்த்த ஆகம முதி விதிப்படிதான் பூஜை நடந்துருந்தது. திருப்பி ஒரு சித்தியில வைகானச ஆகமம் வந்துடுத்து, எல்லாமே வைஷ்ணவ பூஜா முறைகள் தான். ஆனா நிறைய மாற்றங்கள் உண்டு. இப்ப இதுலயே திருவனந்தபுரம் திருவெட்டாறு அங்கெல்லாம் பார்த்தோம்னா தாந்திரீக முறைப்படிதான் சுவாமிக்கு பூஜை. பன்றீபுரம் அதனுடைய பூஜா முறைகளே வேற. அதே நம்ம ஸ்ரீநாத்ஜி நாத்வாரா போனோம்னா புஷ்டி சம்பிரதாயம் சொல்றோம் இல்லையா, புஷ்டி மார்க் அவர்களுடைய மெத்தட் ஆஃப் பூஜா வேற. அதே கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பூஜா முறைகள் வேற. நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயமும் பகவான பூஜை பண்ற முறை வேற, பகவானுடைய நிவேதனம் வேற, பகவான எழுப்புற முறை வேற, பகவான தூங்க வைக்கிறது வேற, பகவான் உடுத்திக்கிற வஸ்திரம் வேற, பகவானுடைய உற்சவங்கள் வேற. இப்ப வடதேசத்துல பார்த்தோம்னா எல்லா கோவில்கள்லயும் போய் நம்ம முக்காவாசி சுவாமியை தொட முடியும். இப்ப தெற்குல எல்லாம் தட்சிண பாரதத்துலாம் உள்ள போயெல்லாம் தொடவே விடமாட்டார்கள். இப்ப வடதேசத்துல எல்லாம் சிவபெருமான் கோவில் போனோம்னா சிவலிங்கத்துக்கு நம்மளே அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம் அவ்வளவு அழகா. கேதார்ல கூட நம்மளே தொட்டெல்லாம் கேதார்நாத்துக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம், பூஜையே பண்ணலாம். ஆனா தட்சிண பாரதத்துல சிதம்பரம் அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம எல்லாம் உள்ள நுழைய கூட முடியாது. திருவண்ணாமலையில எங்கேயோ நின்றுட்டுதான் சிவபெருமானை பார்க்கணும். இப்படி நிறைய பூஜா முறைகள் வேறுபடும். அந்த மாதிரி வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் நிறைய உண்டு. சைவாகமம் சிவன் கோயில் இப்படிதான் கட்டணும், இது இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரிதான் பூஜை பண்ணணும், இந்த மாதிரிதான் கர்ப்ப கிரகம் இருக்கணும், இப்படிலாம் உண்டு, நிறைய உண்டு. கஜபிருஷ்டபாகம் கஜபிருஷ்டம் போல கருவறை இருக்கணும்னு உண்டு, முக்கோண வடிவில் கருவறை உண்டு, வட்டமா இருக்கிற கருவறை உண்டு, கர்ப்ப கிரகத்தினுடைய சைஸ் எல்லாமே விதவிதமா மாறுபடும். அதுல ஒன்றுதான் பாஞ்சராத்திராகமும் வைகான சாகமும். திரும்பியும் ராமானுஜர் வைகான சாகமத்திலேருந்து பாஞ்சராத்திர ஆகமம் அதன்படி அழகா ஸ்ரீரங்க கோவில்ல பூஜா முறைகள்லாம் கொண்டு வந்தார். எல்லாருக்கும் பகவத் தியானத்தை சொல்லிக் கொடுத்து ரங்கராஜனுக்கு கைங்கரியம் பண்றது எப்பேற்பட்ட பாக்யம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அழகா பண்ண வைக்கிறார். எப்பொழுதுமே ஏதான ஒரு மாற்றம் கொண்டு வரோம், கோவில்ல ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா, இந்த கோவில்ல வேலை செய்யற சில பேருக்கு அது ஆகாது. ஏன்னா எப்பொழுதுமே பார்க்கலாம் கோவில்ல வேலை பண்றவாள் என்ன பண்ணுவா அப்படின்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு உண்டு. இன்னைக்கு கூட மதுரா பிருந்தாவனம் எல்லாம் போறோம், அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகள்லாம் சண்டைக்கே வந்துடுவான் பல இடங்கள்ல பார்த்தோம்னா, பலவிதமா உண்டு. அதனால சில பேருக்கு ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் இந்த மாதிரி கோவில்கள்ல நிறைய மாற்றம் கொண்டு வரலாம். சுவாமிக்கு நல்லது, வேலை பண்றவாளுக்கு நல்லதுன்ற மாதிரிதான் கொண்டு வர. ஆக்சுவலா உத்தர வீதினு ஒண்ணு உண்டு ஸ்ரீரங்கத்துல, சரியா அது வந்து உள்துறை வீதின்னு பெயர். சுவாமி பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ற வாழ்க்காகவே ஒரு வீதியை ஏற்படுத்தி ராமானுஜர், ஆனா பட்டர்லாம் ரொம்ப தூரத்துல இருந்தாருன்னா ஆத்திரவசரத்துக்கு வெளில போயிட்டு வர முடியாது, கோவிலுக்கு சீக்கிரம் கோவில் பக்கத்துல இருக்கணும், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அழகா கோவிலுடைய அக்கம் பக்கத்துல யார் யார் வீடுகள் எங்கெங்க இருக்கணும்னு வரைக்கும் தீர்மானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ராமானுஜர் கொண்டு வரார். சில பேருக்கு அது பிடிக்கல, ராமானுஜர் அவர்களால நேரடியா எதிர்க்க முடியல, எதிர்த்தாலும் அவர் பெருசா அதை கண்டுக்கல. அவர் தன்னுடையதான கொள்கையில தெளிவா இருக்கா, அதனால தீர்மானமா இப்படிதான் பண்ணணும், பெருமாளுக்கு இதுதான் வகுப்பு, இந்த மாதிரிதான் பூஜை பண்ணணும், இந்த மாதிரிதான் நிவேதனம் பண்ணணும், இந்த நேரத்துலதான் பகவானுக்கு சயன ஆர்த்தி, இப்படியெல்லாம் நிறைய நெறிமுறைகள். ஏன்னா கோவில்ல அந்த பூஜா முறைகள்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப 12 வருஷம் ஒருத்தர் 12 வருஷம் ஆயிடுத்துனா ஜீர்ணோத்தாரணம், மகா கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணணும். நித்திய உற்சவம், பெருமாளுக்கு காத்தால எழுந்தவன் அழகா திருப்பள்ளி எழுச்சி பாடணும், விஸ்வரூபம் சேவிக்கணும், அதுக்கப்புறம் பெருமாள் சுப்பிரபாத சேவை, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு காத்தால் நிறைய உண்டு இல்லையா, பகவானுக்கு அம்ச பண்ணணும், அதுக்கப்புறம் சேவார்த்திகள் பார்க்கணும், அதுக்கப்புறம் திரும்பி பகவானுக்கு பூஜை பண்ணணும், அழகா ஒவ்வொரு கூட இருக்கக்கூடிய இத்தர தேவதைகளுக்கு எல்லாம் பூஜை பண்ணணும், நிறைய உண்டு. திருவிராத்திரி சயனார்த்தி உண்டு, இது இல்லாம முக்கியமான காலங்கள்ல உற்சவம் உண்டு, இது எதுவுமே கடாதபடி கரெக்டா நடக்கணும், அப்பதான் அந்த கோவில்ல அந்த சாநித்தியம் இருக்கும். அதனால ராமானுஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார். ஏன்னா கோவில் விஷயம்னால ஸ்ட்ரிக்டா தானே இருந்தாகணும், சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. அப்ப கோவில் இருக்க சில பேர்லாம் பார்த்தா இந்த கோவில்ல பெரிய லெவல்ல பூஜை பண்ற உத்தம நம்பி அவரோட சம்பந்தி வாழ்க்கெல்லாம் பிடிக்கல, இவர் என்னடாது இவர் புதுசா வந்துட்டு நம்ம பரம்பரை பரம்பரையா இங்க உட்கார்ந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், இவாயா இவர் யார் நம்மள சொல்றதுக்கு, இத்தனைக்கும் அவர் எல்லாருடைய நல்லதுக்காகத்தான் ராமானுஜர் சொல்றார், ஆனா இவாளால அது ஏற்றுக்கொள்ள முடியல, நாங்க தான் பெரியவா, எங்களுக்கு தான் பகவானை தொட்டு பூஜை பண்றதுக்கான பாக்கியம் இருக்குன்னு அந்த அகம்பாவம், நிஜமாவே பகவானை தொட்டு கர்ப்பகிரகத்தை போய் பூஜை பண்றவா வசதி தான் இல்ல, மாற்றமே கிடையாது, ஆனா அதுல அகம்பாவம் வந்துடுது அப்படின்னா அது குற்றம் தானே. அதனால இவெல்லாம் பார்த்தா என்னென்னமோ பண்ணி பார்த்தா ராமானுஜர் சொன்னா கேட்க மாட்டேங்கிற என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா, ஆனால் ராமானுஜர் எப்படியும் அவளை வழிக்கு கொண்டு வர, சில பேருக்கு இது பிடிக்கல, பார்த்தா இதெல்லாம் ஒண்ணு சரிபட்டு வராது, ராமானுஜரை கொண்டு போட்டா தேவலேன்னு ஒரு புத்தி அவளுக்கு வந்துடுது. இப்படிலாம் கூட தோணுமா அப்படின்னா, அவளுடைய இந்த பிராரப்த கர்மா ஒண்ணு, ஈகோ, தன்னை யாரும் ஒன்னும் செல்லப்படாது அப்படின்னு நமக்கு தோணும், கோவில்ல வேலை பண்ற வாழ்க்கை அப்படிலாம் தோணலாமா அப்படின்னு, அந்த உண்மையான பாவத்தோட பூஜை பண்ற பாக்கியத்தை பண்றவாளுக்கு இதெல்லாம் தோணாது. பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தினுடைய பிரயோஜனத்தினால கோவில்ல பகவானுக்கு பூஜை பண்ற பாக்கியம் கிடைக்கிறது, ஆனா அத அழகா வினயத்தோட பண்றவாளுக்கு மோட்சம் கிடைக்கும். அகம்பாவத்தில் இருக்கிறவாளுக்கு பகவான் அது அடி கொடுத்து அவளை திருத்துவான், இது பகவானுடைய ஸ்வபாவம். ராமனை டெய்லி பார்த்துட்டு இருந்த கூனிக்கு மனசு மாறி பிரச்சனை பண்ணலையா, இந்த மாதிரி நிறைய உண்டு, இதெல்லாம் லோகத்துல சுவாவம் தானே. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவெல்லாம் முடிவு பண்ணிட்டா சில பேர்லாம் சேர்ந்து ராமானுஜரை கொலை பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா. சில பேர்லாம் வந்து கோவில்னால நிறைய வருமானம் கிடைக்கும், அதெல்லாம் ராமானுஜர் கண்ட்ரோல் பண்ணோம்னு அவளுக்கு ஒன்னும் கோபம் வருது, சரி அப்படின்னு சொல்லி கொலை பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார்கள். அப்ப எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில ஒரு ஸ்திரீ கிட்ட அவள் நித்தியம் ராமானுஜருக்கு மாதுகரம் பிக்ஷை போடுவா. சன்னியாசிகள் டெய்லி 7 வீடுகளில் போய் பெண்களை அம்மாவா பாவிச்சு அவர்களிடத்துல பிக்ஷை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மாதுகரி அப்படின்னு அதுக்கு பெயர், மாதுகரம் அப்படின்னு சொல்லுவா. மதுகரம் மதுகரி அப்படின்னு சொல்றது உண்டு. அழகா அந்த மாதிரி பிக்ஷை எடுக்க வரும்பொழுது அவளுக்கு அவருக்கு கொடுக்கிற பிக்ஷையில விஷத்தை கலந்து கொடுத்தத சொல்லி ஒருத்தரை நிர்பந்திக்கிறா. அவருக்கு 150 பொற்காசை கொடுத்து உனக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காது, யாருக்கும் தெரியாது, விஷம் கலந்த அன்னத்தை சாப்பிட்டா ராமானுஜர் இறந்து போயிடுவார், அப்ப ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்லாம் சொல்றா. அவர் முதல்ல சம்மதிக்க மாட்டேங்கிறார். கடைசியில ஒரு வழியா பணத்தாசியை காட்டி அவரை மயக்கிடுறா. அவர் உடனே தன் மனைவியிடத்துல சொல்றார், நாளைக்கு ராமானுஜர் மாதுகரத்துக்கு வரும் பொழுது அன்னத்துல விஷம் கலந்து அவருக்கு கொடுக்கணும். அவர் சொல்ற அடப்படுபாவி, எப்பேற்பட்டவர் ராமானுஜர், அவரால் நமக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு. அவர் வந்த பிறகுதான் ஸ்ரீரங்கம் கோவிலே நன்னா இருக்கு, ரங்கராஜன் நன்னா இருக்கார், எல்லா சேவார்த்திகளும் நன்னா சேவிக்கிறார், வேலை பண்றவாளுக்கும் நன்ன நிம்மதியா சமாதானமா பகவத் கைங்கரியத்தோட வாழ்றா, இதையே உங்களுக்கு பொறுக்கல அவசனம் அதெல்லாம் கிடையாது. நான் 150 பொற்காசு வாங்கிட்டேன், எப்படி இருந்தாலும் அவருக்கு விஷம் கலந்து கொடுத்துத்தான் ஆகணும் சொல்ல. இவள் மாட்டேன்னு சொல்ல அவன் அவளை அடி அடி அடின்னு அடிச்சு கடைசியில வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. எப்பொழுதும் போல அடுத்த நாள் ராமானுஜர் அழகா மாதுகரம் பிக்ஷை எடுக்க வரார். அப்படி வரார், அப்ப இந்த பெண் பிள்ளை வராள். அழகா வந்துட்டு ராமானுஜருக்கு இந்த விஷம் கலந்த அன்னத்தை போடணும். மனசே வரல, அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சிருக்கா. கொண்டு வந்து நேர ராமானுஜருடைய பிக்ஷா பாத்திரத்துல போடுறா. போடும் பொழுது ஒரு ஓரமா ஒதுக்கி அப்படி போடுறா. போட்டுட்டு ராமானுஜரை பார்த்து கைகூப்பிண்டு கண்கள்ல கண்ணீர் வழி அப்படி தலையை அப்படி இப்படி ஆட்டிடுறா. வேண்டாம் அப்படின்னு செய்கை பாஷையில வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா பின்னாடி புருஷன் பார்த்துட்டு இருக்கான், வாய்ந்து சொல்ல முடியல. பிக்ஷை அன்னத்தை போட்டுட்டா இப்படி தலைய லேசா ஒரு ஆட்டு ஆட்டினா கண்கள்ல கண்ணீர் வழியே ராமானுஜர் சேவிச்சுட்டு குடுகுடுன்னு உள்ள போயிட்டான். சாதாரணமா நிறுந்தி நிதானமா ராமானுஜர் சேவிச்சுட்டு தேவரீர் பரம கிருபை அடியனுக்கு பாக்கியம் எல்லாம் பேசுறோம், அன்னைக்கு அழுதுண்டே வந்து இந்த அன்னத்தையும் எதோடையும் கலக்காம தனியா போட்டுட்டு போயிட்டாளா. ராமானுஜருக்கு புரிஞ்சு போயெடுத்து இந்த அன்னத்துல ஏதோ கலந்திருக்கா அப்படின்னு. இப்ப ராமானுஜருக்கு துக்கம் நெஞ்சு அடைச்சது. பிச்சைக்காரால போய் கொலை பண்றதுக்கு யாரா முயற்சி பண்ணுவாளா? என்ன பைத்தியகாரத்தனம், அவளோட சொத்தை ஒண்ணும் பிடுங்கிக்கலையே, அவளை கஷ்டப்படுத்தி ஒண்ணும் வாங்கிக்கலையே அப்படின்னு பார்த்தார். ஆனா ராமானுஜருக்கு மனசு கேட்கல. சரி, நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு இத்தனையும் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தார். நேரம் அந்த அன்னத்தை கொண்டு போய் காவேரியில கரைச்சுட்டார். முதல்ல சாப்பிட்டுடலாமான்னு யோசனை பண்ணார். ஆனா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பெண் பிள்ளைக்கு மனசு முழுக்க வாழ்க்கை முழுக்க மனசுல குற்ற உணர்ச்சி உணர்த்தின்றே இருக்கும். அதை விட சாப்பிடாம இருந்துருவோம், எப்படியும் ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிடாம இருந்தா உசுறு போயிடுமே அப்படின்னு சொல்லி அன்னத்தை திருக்காவேரியில கரைச்சுட்டு அவர் பாடு உட்கார்ந்து இருக்கார். பிக்ஷை எடுத்துக்க மாட்டேங்கிறார். கூரத்தாழ்வான் முதலி ஆண்டான் எல்லா பிரிவாளும் கேட்கிறார். யாருக்கும் ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் ராமானுஜர். ஒரு வழியா வாழலாம் ஊகிச்சுட்டா. என்ன பண்ணாலும் சாப்பிட மாட்டேங்கிறார், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். டெய்லி கோவில் போகிறது மற்ற ருட்டீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆயாச்சு, 15-20 நாள் மேல ஆயாச்சு. ஒரு மாசம் ஆக போறது அன்னாகாரம் இல்லாமல் இருக்கார். வாழலாம் பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில திருக்கோஷ்டி ஒரு நம்பியின் இடத்துல விஷயத்தை சொல்லி அனுப்பிட்டார். அந்த மாதிரி ராமானுஜர் ஒரு மாசம் ஆகாரம் இல்லாமல் உபவாசத்தோட இருக்கார் அப்படின்னு. உடனே திருக்கோஷ்டி ஒரு நம்பி பதற, ஐயோ ராமானுஜர் திருமேனி வாடலாமா, அவர் சரீரம் நன்னா இருந்தாதானே லோகத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள் சத்கதி அடைவா. ஏன்னா ஆழ்வார் மங்களாசாசன் அப்படிதானே, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம்னு சொல்லியிருக்காரே. ஆள வந்தாரும் இவர் தான் ஆம் முதல்வன் இவன் சொல்லியிருக்காரே. தான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லன்னு கோபுரத்து மேல ஏறினு அத்தனை பேருக்கும் அஷ்டாட்சர மந்திர ரகசியத்தை சொன்னாரே. இவர் ஜீவிச்சென்றிருந்தா தானே கலியுகத்துல ஜனங்கள் சத்கதி அடைவான் சொல்லி மனசு கேட்காம ஓடி வரார் திருக்கோஷ்டியோர் நம்பி. திருக்கோஷ்டி நம்பி வரார் அப்படின்னு செய்தி ராமானுஜருக்கு கிடைச்சது. உடனே ராமானுஜர் ரம்பி எதிர்கொண்டு வரவழைக்கணும், அவரை போய் சேவிக்கணும்னு போறார். மத்தியான சமயத்துல தான் திருக்கோஷ்டியோர் நம்பி வரார். காவேரி ஆத்தங்கரையில அப்படின்னு நடந்து வரார் திருக்கோஷ்டியோர் நம்பி. மத்தியான வெயில், மணல் சூடு கொதிக்கிறது. சூரியனுடைய சூடை விட இந்த ஆத்தங்கரை மணல் சூடு பயங்கரமா இருக்கு. அழகா திருக்கோஷ்டி நம்பி வந்துட்டார். ராமானுஜர் சாஷ்டாங்கமா சேவிக்கிறார் அவரை. ஆச்சாரனை பார்த்தா இப்படி சேவிக்கணும்னு தர்மம். உடம்புல 8 அங்கங்கள் படும்படியா, நெத்தியிலேருந்து காலுடைய கட்டவரல் வரைக்கும் உடம்பு முழுக்க படும்படியா சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டார். சேவிச்சார் ராமானுஜர். திருக்கோஷ்டி ஒரு நம்பி எழுந்திருங்கோ அப்படின்னு சொல்லல. இது ஒரு வித தர்மம். அதாவது ஆச்சாரியனை விடாம சேவிச்சுட்டே இருக்கணும் அவ போதும்னு சொல்ற வரைக்கும், ஆச்சாரியனையும் பகவானையும். இல்லாடி சேவிச்சுட்டு அவளே எழுந்திருன்னு சொல்ற வரைக்கும் எழுந்திருக்காம இருக்கணும். இது முறை. அதனாலதான் வடகலை வைஷ்ணவாள்லாம் பார்த்தோம்னா 4 தடவை சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். சரியா சேவிச்சுட்டே இருக்கணும், ஆச்சாரியன் போதும்னு சொன்னா நிறுத்தணும். ஏன்னா நம்மளால அவ நமக்கு பண்ற உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் ஒன்னும் பண்ண முடியாது. அவளை சேவிக்கிறது ஒண்ணுதான் நம்மாலே பண்ண முடியும் அந்த கிருபைக்கு. அதனாலே அவர்களை சேவிச்சுட்டே இருக்கணும். கடைசியில் இப்ப 4 தடவைன்னு ஒரு வழக்கப்படுத்தின்னு வந்துட்டோம். சரியா அதே தென்கலையில பார்த்தோம்னா ஒரே 1 தடவை தான் சேவிப்பா. ஆனா ஆச்சாரியன் சொன்னா எழுந்துக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஆனா இப்ப மாறிய மாறிட்டோம் வச்சுக்கோங்களேன், மாத்தினுட்டோம். ராமானுஜர் சேவிச்சுட்டார். திருக்கோஷி நம்பி எழுந்துருன்னு சொல்லல. ராமானுஜர் கூடவே சிஷ்யர்கள்லாம் வந்திருக்கா. கோரத்தாழ்வான், முதலி ஆண்டான், கிடாம்பி ஆச்சான், இந்த மாதிரி நிறைய பகவத் பாகவத பக்தர்கள் ராமானுஜ சிஷ்யர்கள்லாம் நிக்கிறார். இவரோ சேவிச்சுட்டு தேமேன் அப்படியே எழுந்துக்க சொல்லலேன்னு படுத்துட்டு இருக்கார் ராமானுஜர். சேவிச்சுட்டு இருக்கார். அப்ப எல்லாருக்கும் நிக்க முடியல, கால் சுடுறது. காவேரி ஆத்தங்கர மணல் மத்தியானம் 12:00 சுமார் எப்படி சோதிக்கும்? அப்ப உடனே கோபம் வந்துடுத்து கிடாம்பி ஆச்சானுக்கு. இது என்ன ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம்? ஒரு கருமுகை பூவை கொண்டு யாராவது இப்படி வெயில்ல போடுவாரோ? ஏ சோழியா, என்ன சன்னியாசிய கொலை பண்ணணும்னு வந்தீரோ அப்படின்னு ராமானுஜருடைய ஆச்சாரியனான திருக்கோஷி நம்பிய பார்த்து ஒரு கத்து கத்திட்டு உடனே இவர் என்ன பண்ணார்? ராமானுஜர் பக்கத்துல மல்லாக்க படுத்துண்டு குழந்தைய அம்மா தன் மேல போட்டுக்கிற மாதிரி கிடாம்பி ஆச்சான் ராமானுஜர் உடம்ப அப்படி அலக்கா தூக்கி தன் மேல அப்படி போட்டுண்டான். பார்த்தவா அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது. முதலி ஆண்டான் கூரத்தாழ்வான் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். திருக்கோஷி நம்பியோட சிஷ்யாளுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியடா, அப்படி நம்ம ஆச்சாரியன் திட்டாரே அப்படின்னு. திரும்ப ராமானுஜருடைய சிஷ்யன் கிடாம்பி ஆச்சார். திருக்கோஷி நம்பி கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஆனந்த பாஷ்பம், அப்பாடா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தானே நான் எழுந்திருன்னு சொல்லாம இருந்தேன். ராமானுஜர், ராமானுஜர் எழுந்துரும் அப்படின்னுட்டார். உடனே ராமானுஜர் எழுந்தார், கிடாம்பி ஆச்சான் எழுந்தார். திருக்கோஷ்டி ஒரு நம்பி கிடாம்பி ஆச்சான் தலைமையில கை வச்சுன்னு சொன்னார். அப்பா, ராமானுஜருடைய திருமேனி மேல யாருக்கு பரிவு இருக்குன்னு பார்த்தேன், உனக்குதான்ப்பா நன்னா பரிவு இருக்கு. அவருடைய உடம்பு இப்படி வெயில்ல விழுந்தவன தாங்க முடியாம பரிதவிச்சு நீ கீழே படுத்துண்டு அவர் உடம்ப தூக்கி உன் மேல அம்மா மாதிரி போட்டுண்ட இல்லையா? அதனால ராமானுஜரே, இன்னிலேந்து இந்த கிடாம்பி ஆச்சான் ஏக மாதுகரம் அப்படின்னு சொல்லும்படியா அவர் உமக்கு தலிக பண்ணி போடட்டும், நீங்க டெய்லி அதை சாப்பிடுங்கோ, இனிமேல் பிக்ஷை எடுக்க வெளியில போக வேண்டாம் அப்படின்னுட்டார். உடனே ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், கைகூப்பின்னு திரும்பியும் சேவிச்சார். திருக்கோஷி நம்பி சொன்னார், 1 மாசம் சாப்பிடாம இருந்தா சம்பிரதாயத்தை யார் ரட்சிக்கிறது, யார் நடத்துறது? உங்க திருமேனி நன்னா இருக்கணும், அதனால இன்னிலேந்து இந்த கிடாம்பி ஆச்சான் பண்ற தலிகிய தேவரீர் சாப்பிடுங்கோ, பிக்ஷை எடுக்க போக வேண்டாம்னுட்டார். உடனே கிடாம்பி ஆச்சான் திருக்கோஷ்டியூர் நம்பி திருவடிகள்ல விழுந்தா, அடியேன் மன்னிக்கணும் தாசன், தப்பு பண்ணிட்டேன், அவசரத்துல வார்த்தை அதிகமா பேசிட்டேன் அப்படின்னார். திருக்கோஷம் விசிரிச்சுட்டே சொன்னார், தப்பே இல்லப்பா, இந்த பரிதவிப்பு தான் வேணும். ஆச்சாரியன் திருமேனி நன்னார்கணமேனு ஒரு பரிதவிப்பு உனக்கு இருக்கே, இந்த பரிதவிப்பு வசத்தி அதுல நீ பேசின எதுவுமே எனக்கு பெருசா தோணவே இல்லை. அதனால சந்தோஷமா அவருக்கு டெய்லி இனிமேல் திக்ஷைக்கு அவருக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்ணி போடுன்னுட்டார். அன்னிலிருந்து கிடாம்பி ஆச்சான் ராமானுஜருக்கு தளிகை பண்ணி போடுற பாக்கியத்தை அடைஞ்சார். இன்னைக்கும் பல சன்னியாசிகளுக்கு பார்த்தோம்னா புருஷா தான் தளிகை பண்ணி போடுவா. இந்த அந்த சமயத்திலேருந்து தான் ஆரம்பிச்சது, பிக்ஷை எடுக்காமல் அழகா ஒரு புருஷாலே இருந்துட்டு ராமானுஜர் கூடவே இருந்து தளிகை பண்ணி போடுற மாதிரி எல்லா ஆச்சாரிய புருஷாளுக்கும் நிறைய பேர் இருந்து தளிகை பிரசாதம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. அப்ப எவ்வளவு வசதி பார்த்துக்கோங்க கிடாம்பி ஆச்சான். அன்னைக்கு கிடாம்பி ஆச்சான் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா ராமானுஜருடைய சரீரம் 120 வருஷ கால பரியந்தம் இருந்திருக்குமான்னு தெரியாது. கிடாம்பி ஆச்சான் ராமானுஜர் சரீரத்தை எப்படி பார்த்துட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஸ்ரீரங்கம் போய் ராமானுஜருடைய தானான திருமேனி ரூபத்தை பார்த்தேன்னா தெரியும் எப்படி 120 வயசுல ராமானுஜர் இருந்தார்னு தெரியும். அம்மா கையினால ஆகாரம் சாப்பிடுற வரைக்கும் குழந்தைகள் நன்னா தான் இருக்கா, துளி கூட சந்தேகமே வேண்டாம்னா அந்த வாத்சல்யம், அதே வாத்சல்யம் கிடாம்பி ஆச்சானுக்கு நம்ம ராமானுஜருடைய திருமேனிய காப்பாற்றி கொடுத்தார். இப்ப 1000வது வருஷம் நம்ம அடுத்த வருஷம் கொண்டாட போறோம் அப்படின்னா 1000 வருஷங்கள் இன்னைக்கும் ராமானுஜர் திருமேனி ஸ்ரீரங்கத்துல இருக்குன்னா ஒரே ஒரு காரணம், ஸ்ரீ கிடாம்பி ஆச்சான். அந்த சரீரத்தை காப்பாற்றணும்னு திருக்கோஷ்டியை நம்பி ஓடி வந்தார் பாருங்கோ, இதுதான் வாத்சல்யம். ஆச்சாரியனுடைய வாத்சல்யம் சிஷ்யனுடைய வாத்சல்யம் ரெண்டும் சேர்ந்தது. ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம், இந்த சரீரத்தை காப்பாத்துறதுக்கு இத்தனை பிரயத்தனமோ அப்படின்னார். திருக்கோஷ்டி நம்பி சிரிச்சார், உம்முடைய சரீரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு அப்படின்னு. உடனே அழகா கிடாம்பி ஆச்சா நேர கிடுகிடுகிடுன்னு மடத்துக்கு ஓடி போய் ராமானுஜருக்கு அழகா தளிக பிரசாதம் பண்றார். கண்கள்ல கண்ணீர் வழிய 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 ஆசாசியா ராமானுஜருக்கு தளிக பிரசாதம் பண்ணி போடுறார். எப்படி ராதிகாராணி கிருஷ்ணனுக்காக யசோதினுடைய வீட்டுல வந்து சமையல் பண்ணாலோ அது போல, எப்படி கோபிகைகள்லாம் துர்வாச ரிஷி நன்னா சாப்பிடணும்னு தளிகை பண்ணி போட்டாலோ அது போல இன்னைக்கு அந்த இடம்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோம். விஸ்ராம் காட் அவ்வளவு அழகு. அதனால அந்த கிடாம்பி ஆச்சான் அவ்வளவு அழகா தளிகை பண்ணி போட்டார். ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு ஸ்ரீ கடச்சர், ஸ்ரீனா தாயார் அர்த்தம். இன்னைக்கு கூட மகாலட்சுமி தாயார் தவம் பண்ணும்படியான பேல்வனம் அங்க தாயார் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்த பார்த்துட்டுதான் நாங்கெல்லாம் வந்தோம், இப்பதான் வந்தோம். அப்ப ராமானுஜருக்கு அழகா அந்த சரீரத்துக்கு ஸ்ரீய கொடுத்தது கிடாம்பி ஆச்சான். நன்னா தளிகை பண்ணார். ஜோரா ராமானுஜர் திருக்கோஷ்டியை நம்பி எல்லாம் வந்தார்கள். ராமானுஜர் உட்கார வச்சு நன்னா அன்னம் பரிமாற சொல்லி ராமானுஜர் சாப்பிடுறத பார்த்து திருக்கோஷ்டியை நம்பி பரம சந்தோஷப்பட்டார். அப்ப தளிகை எவ்வளவு வசதி பாருங்க, இன்னிலேருந்து நீங்க ஆத்துல யாருக்கு என்ன தளிகை பண்ணாலும் அடியேன் அடியாள் ராமானுஜருக்கு தளிகை பண்றேன்னு பாவிச்சுக்கோங்க. அப்ப நிச்சயமா ஒரு நாள் ராமானுஜருக்கு தளிகை பண்ற பாக்கியம் சத்தியமா கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். எப்படி கோபிகைகள்லாம் கிரகத்துல சமையல் பண்ணுவா, அவ குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி பண்ணுவா. ஆனா கிருஷ்ணா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ண வேண்டாம்னு பிரார்த்திச்சுட்டு பண்ணுவா. இவ பண்ணி கொடுத்ததை அவ குழந்தைகள் எடுத்துட்டு போவா இல்லையா மாடு மேய்க்கப்ப. கண்ணன் அவ்வளவு அழகா அவர்களுடைய ஆகாரத்தை சாப்பிட்டான். அது போல நீங்களும் விடாம ராமானுஜரை தியானம் பண்ணிட்டு இன்னிலேருந்து தளிகை பண்ணுங்கோ. தளிகை எப்படி இருக்கு பாருங்கோ, குடும்பத்தை எத்தனை சமாதானம் உண்டாகிறதுன்னு பாருங்கோ. அந்த தளிகையில ஸ்வயம் தெய்வீக அனுபவம் கிடைக்கும். ஒரு நாள் பிரத்யக்ஷமா ராமானுஜரும் நீங்க பண்றத சீகரிப்பார். இது சத்தியம். ஜெய் போலோ கிடாம்பி ஆச்சானுக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோஷ்டியோர் நம்பிக்கை, ஜெய் போலோ காவேரி மாதாகி, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.